ஞாயிறு சிந்தனை.
அன்புள்ளங்களே, ஒரு அற்புத நிகழ்ச்சி பகிர்வோடு நமது சிந்தனைகளை இன்று ஆரம்பிப்போம். அண்மையில் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு அற்புத நிகழ்ச்சி இது. அக்டோபர் 12 செவ்வாய் நள்ளிரவு, சிலே நாட்டில் மக்கள் தூங்காமல் விழித்திருந்தனர். நள்ளிரவு தாண்டி 10 நிமிடங்களில் அந்த நாடே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் வெடித்தது. சிலே நாட்டின் அட்டகாமா என்ற பகுதியில் பாறையில் செய்யப்பட்ட ஒரு துளை வழியே குழாய் வடிவ கருவி ஒன்று வெளியே வந்தது. அந்த குழாயிலிருந்து ஃப்ளோரென்சியோ ஆவலோஸ் என்ற 31 வயது இளைஞர் வெளியேறினார். கண்ணீருடன் ஓடி வந்த அவரது 7 வயது மகன் பைரோவையும் தன் மனைவியையும் கட்டி அணைத்து முத்தமிட்டார். இந்த காட்சியைக் கண்டு பலரது கண்களில் ஆனந்த கண்ணீர். நாடே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் அதிர்ந்தது. சரியாக 41 ஆண்டுகளுக்கு முன், 1969 ஜூலை 20 தேதி, நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற அமெரிக்க விண்வெளி வீரர் நிலவில் காலடி வைத்தபோது உலகமெங்கும் உண்டான மகிழ்ச்சி ஆரவாரத்தை ஒத்திருந்தது இந்த நிகழ்வு. நிலவில் காலடி வைத்ததைப் போல் அவ்வளவு பெரிய சாதனையா இது? ஆம் அன்பர்களே, பூமியை விட்டு மேலெழும்பி வெண்ணிலவில் அடியெடுத்து வைத்தது ஒரு பெரும் சாதனைதான். அதேபோல் பூமிக்கு அடியில் ஏறத்தாழ 70 நாட்கள் புதையுண்டிருந்த 33 சுரங்கத் தொழிலாளர்கள் உயிரோடு மீட்கப்பட்டனர் என்பதும் ஒரு சாதனைதான். சிலே நாட்டு சாதனை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் அவற்றின் ஒரு சில விவரங்களை மீண்டும் அசைபோட உங்களை அழைக்கின்றேன். இவ்வாண்டு August 5 தேதி சிலே நாட்டில் அட்டகாமா பகுதியில் 2500 அடி ஆழத்தில் தாமிர மற்றும் தங்க சுரங்கம் ஒன்றில் 33 தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவால் 700,000 டன் பாறைகள் சுரங்கப்பாதையை அடைத்துவிட்டன. இந்த 33 தொழிலாளர்களும் நிலத்திற்கடியில் 1/2 மைல் தூரத்தில் உயிரோடு புதைக்கப்பட்டனர். போராட்டம் ஆரம்பமானது. அவர்களை கண்டுபிடிக்க எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சிகளும் தோற்றுப்போயின. 17 நாட்கள் கழித்து, அதாவது August 22 தேதி, அவர்கள் உயிரோடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையே ஒரு புதுமை என்று நாம் கருதலாம். இந்த ஆண்டு ஜனவரியில் ஹெய்டியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்குப் பின் மீட்பு பணி நேரத்தில் இதுபோன்ற அற்புதமான நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டோம் இல்லையா? உயிரோடு புதைக்கப்பட்ட 33 சுரங்க தொழிலாளர்களை மீட்கும் முயற்சிகள் ஆரம்பமாயின. இந்த முயற்சிகளின் பலனாக October 14 அதிகாலையில் 33 தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். அன்பு நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு விவரமாக நான் சொல்வதற்கு காரணம் இன்றைய ஞாயிறு வாசகங்கள். August 5 தேதி சிலேயில் நடந்த இந்த விபத்து உலகத்தின் கவனத்தை பல வழிகளில் ஈர்த்தது. அதிலும் முக்கியமாக 17 நாட்கள் கழித்து 33 தொழிலாளர்களும் உயிரோடு பூமிக்கடியில் புதைந்துள்ளனர் என்ற செய்தியை அறிந்த பிறகு உலகமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து வந்தது. உயிரோடு புதைக்கப்பட்ட இந்த தொழிலாளர்களுக்கு உதவிகள் பல வழிகளில் அனுப்பப்பட்டன. உடலளவில் அவர்களுக்கு செய்யப்பட்ட உதவிகளை விட அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்க வழங்கப்பட்ட ஆன்மீக உதவிகள், ஜப உதவிகள் ஏராளம். செப்டம்பர் மாத துவக்கத்தில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் தன் கைப்பட ஆசீர்வதித்த ஜபமாலைகளை இத்தொழிலாளர்களுக்கு அனுப்பி வைத்தார். இத்தொழிலாளர்கள் தாங்கள் அடைபட்டிருந்த அந்த இடத்தில் சிறு பீடம் ஒன்றை அமைத்து ஜெபித்து வந்தனர் என்று செய்திகள் கூறுகின்றன. இதை நான் கேள்விப்பட்டபோது என்னுடைய எண்ணங்கள் பழங்கால ரோமைக்கும் இன்னும் பிற நாடுகளுக்கும் சென்றன. அங்கு அரசுக்கு தெரியாமல் பூமிக்கடியில் அல்லது பல மறைவிடங்களில் கூடி வந்து ஜெபித்த கிறிஸ்துவர்களை நான் எண்ணி பார்த்தேன். இந்த 33 தொழிலாளர்களையும் மீட்கும் பணிக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கருவியின் பெயர் என்ன தெரியுமா? ஃபீனிக்ஸ். சாம்பலாகி ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஃபீனிக்ஸ் என்ற பறவை மீண்டும் அந்த சாம்பலிலிருந்து உயிர் பெற்று வரும் என்ற புராணக் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர் சூட்டப்பட்டது. இந்த மீட்பு பணிக்கு சுரங்கத் தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித லாரன்ஸ் பெயர் சூட்டப்பட்டது. புனித லாரன்ஸ் திருவுருவை தாங்கி ஜப ஊர்வலங்கள் இந்த சுரங்கப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டன. அக்டோபர் 12 முதல் சிலை நாட்டின் பல கோவில்களில் தொடர் ஜப வழிபாடுகள், முழு இரவு விழிப்பு ஜபங்கள், உண்ணா நோன்பு என்று பல ஆன்மீக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடுகளவு விசுவாசம் இருந்தால், அந்த விசுவாசத்தோடு ஜபங்கள் எழுப்பப்பட்டால் மலைகள் பெயர்ந்துவிடும், மரங்கள் வேரோடு எடுக்கப்பட்டு கடலில் நடப்படும், எரிக்கோவின் மதில்கள் இடிந்து விழும் என்றெல்லாம் நம்பிக்கை தரும் சொற்கள் நம் விவிலியத்தில் உள்ளன. ஜபத்தின் வல்லமையால் இஸ்ராயலர்கள் போரில் வெற்றி கொள்வதை விடுதலை பயண நூல் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு கூறுகின்றது. மத்திய கிழக்கு பகுதிகளில் பல நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள் அமலேக்கியர்கள். அவர்களை எதிர்க்க யாருக்கும் துணிவு இல்லை. அவர்கள் இஸ்ராயலர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வந்தனர். இந்த செய்தியே இஸ்ராயலரின் நம்பிக்கையை குலைத்து அவர்களது தோல்வியை உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் மோசேயின் ஜெபம் இவர்களை வெற்றியடையச் செய்தது. அன்பு நெஞ்சங்களே, விடுதலை பயண நூல், லூக்கா நற்செய்தி இரண்டும் இன்று நமக்கு சொல்லித்தரும் பாடம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது. தொடர்ந்து ஜெபியுங்கள், தளராது ஜெபியுங்கள். உடல் வலிமை, மன உறுதி இவைகள் குலைந்தாலும் பிறர் உங்களை தாங்கி பிடிக்க தொடர்ந்து ஜெபியுங்கள். இதுதான் நமக்கு தரப்படும் பாடம், சவால் நிறைந்த ஒரு பாடம்.
தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா, கருணை தருவாயா.
அன்புள்ளங்களே, இவ்வாண்டு ஜூலை மாதம் 17வது பொதுக்கால ஞாயிறன்று ஜெபிக்க கற்றுத்தரும்படி தன்னிடம் கேட்ட சீடர்களுக்கு இயேசு கூறிய உவமை உங்களுக்கு நினைவிருக்கலாம். லூக்கா நற்செய்தி 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த உவமையில் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு தன் நண்பன் வீட்டை இரவில் தட்டி உணவு கேட்கும் ஒருவரை பற்றிய அந்த உவமையை சொன்னார் இயேசு. இன்று லூக்கா நற்செய்தி 18 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள உவமையும் ஜெபத்தை குறித்து ஒரு தெளிவான பாடம், ஒரு சவால். அவர்கள் மனந்தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். இப்படித்தான் இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. ஊழலில் ஊறிப்போன நடுவரிடம் கைம்பெண் ஒருவர் நீதி பெறுகின்றார். லஞ்சம் கொடுத்து பெற வேண்டியதை லட்சிய வெறிகொண்டு பெறுகின்றார். நல்லது கெட்டது என்பதையெல்லாம் பார்க்க மறுத்து பாறையாகிப் போன அந்த நடுவருடைய மனதை தன்னுடைய தொடர்ந்த ஜப முயற்சிகளால் தகர்த்து விடுகிறார் அந்த கைம்பெண். அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தியில் காணப்படும் இந்த இரண்டு உவமைகளிலும் ஜபத்தை பற்றி பெரும் உயர்ந்த தத்துவங்களை சொல்லாமல் வெகு எளிதான வாழ்க்கை நிகழ்வுகளை கூறியுள்ளார் இயேசு. ஜபம் வெறும் அறிவு வாதங்களாயில்லாமல் வாழ்வின் ஒரு பகுதியாக வேண்டும் என்று இதைவிட தெளிவாக யாராவது சொல்ல முடியுமா?
கருணை தெய்வமே கனிந்துருகும் இயேசுவே.
ஜபத்தை குறித்து, ஜபிப்பதை குறித்து பல நூறு கதைகள் உள்ளன. நான் வாசித்து என் மனதில் இடம்பெற்ற ஒரு கதை இது, உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஜபம் எவ்வளவு கனமானது, இதுதான் கதையின் தலைப்பு. ஏழை பெண் ஒருவர் மளிகைக் கடைக்குச் சென்றார். பசியில் வாடும் தன் 7 குழந்தைகளுக்கு உணவு சமைக்க மளிகைக் கடைக்காரரிடம் கடனுக்கு பொருள்கள் தரும்படி கேட்டார். கடைக்காரர் மறுத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த வேறொருவர், அந்த பெண்ணுக்கு வேண்டியதை கொடுங்கள், நான் பணம் தருகிறேன் என்று உதவி செய்ய முன்வந்தார். வேண்டா வெறுப்போடு கடைக்காரர் அந்த பெண்ணிடம், என்னென்ன வேணும், பட்டியல் ஏதாவது வச்சிருக்கியா என்று கொஞ்சம் ஏளனமாக கேட்டார். அந்த பெண் ஒரு காகிதத்தை கையில் எடுத்து சிறிது நேரம் கண்களை மூடி ஜெபித்தார். பின்னர் அந்த காகிதத்தில் எதையோ எழுதி கடைக்காரரிடம் கொடுத்தார். அதை வாங்கி படித்த கடைக்காரர் இன்னும் அதிகமாய் ஏளனமாய் சிரித்தார். இறைவா, என் குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிவீர், அவைகளை மட்டும் எனக்கு தாரும், நீர் தருவதை நான் வாங்கிச் செல்வேன் என்று அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது. அதை படித்த கடைக்காரர் மனதில் அந்த பெண்ணை இன்னும் அவமானப்படுத்தும் எண்ணம் எழுந்தது. சரி, இந்த காகிதத்தை தராசில் வைக்கிறேன், அந்த காகிதம் எவ்வளவு கனமோ அதுக்கு சமமான பொருட்களை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த கடைக்காரர் சொன்னார். அந்த காகிதத்தை அவர் தராசில் வைத்ததும் தராசின் முள் காகிதத் துண்டு வைக்கப்பட்ட பக்கம் முற்றிலும் சாய்ந்து நின்றது. இதை கண்ட கடைக்காரருக்கு அதிர்ச்சி. மறுபக்க தட்டில் அவர் பொருட்களை வைக்க ஆரம்பித்தார். எவ்வளவு பொருட்கள் வைத்தாலும் காகிதம் இருந்த பக்கமே தராசு சாய்ந்திருந்தது. எதிர்ப்பக்க தட்டு முழுவதும் நிறைந்ததும் அந்த பொருட்களை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார் கடைக்காரர். அவைகளை நன்றியோடு அவர் பெற்றுக்கொண்டார். அருகிலிருந்தவர் அந்த பொருள்களுக்கு உரிய தொகையை கடைக்காரரிடம் செலுத்தினார். தான் கண்ட புதுமைக்கு இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம் என்று அவர் சொன்னார். அந்த பெண் சென்ற பின் தராசை கடைக்காரர் சோதித்து பார்த்தார். அது பழுதடைந்திருந்தது. அன்புள்ளங்களே, ஜெபம் எவ்வளவு கனமானது! அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. ஜெபத்தை குறித்து, ஜெபிப்பதை குறித்து நமது எண்ணங்களை தெளிவுபடுத்த, உள்ளங்களை உறுதிப்படுத்த, ஜெபம் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக மாற நாம் இறைவனிடம் ஜெபிப்போம்.
உண்ணாமல் உறங்காமல் தவம் புரிவோரும் உள்ளேங்கி தவிப்பதும் தரிசனமே. அடியார்கள் அலைமோதும் திருத்தலம் தோறும் அகம் காண துடிப்பதும் தரிசனமே. கவலை கண்ணீர் நடுவில் தேடுதலும் தன் தரிசனமே. மனம் கருணையில் மகிழும் போதும் நாடுதலும் தன் தரிசனமே. கடலை சேரும் வரை.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.